தேடல்.
எனதருமை அன்புள்ளங்களே, நாம் அனைவரும் வாழ்வின் பல நேரங்களில் அடைந்துள்ள ஒரு அனுபவத்துடன் இன்றைய விவிலிய தேடலை நாம் ஆரம்பிப்போம். ஒவ்வொரு நாளும் மாலையில் அன்றைய வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வருகின்றோம். அங்கு வந்ததும் என்ன நடக்கின்றது? காலணிகளை கழற்றிவிட்டு உடையை மாற்றி எளிதான உடைகளை அணிந்து கொண்டு ஒரு சாய்வு நாற்காலியில் அல்லது ஒரு பாயில் அமர்ந்து ஒரு செம்பு தண்ணீரை குடித்திருக்கின்றோம், அல்லது அம்மா சுடச்சுட கொண்டு வந்து தரும் காஃபியை குடித்திருக்கின்றோம். அந்த நேரத்தில் நாம் அடையும் ஒரு நிறைவு மகிழ்வு தனிப்பட்ட ஒன்று இல்லையா? இந்த நிறைவை மகிழ்வை தரும் இடத்தைத்தான் நாம் இல்லம் என்கின்றோம். இந்த ஓர் உணர்வுடன் இன்றைய நம் தேடலை ஆரம்பிப்பதற்கு காரணம் உண்டு அன்பர்களே. இன்று நம் தேடலில் திருப்பாடல் 23 இறுதி வரியை சிந்திக்க வந்திருக்கின்றோம். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்பன இத்திருப்பாடலின் இறுதி வார்த்தைகள். ஒரு சில மொழிபெயர்ப்புகளில் நெடுநாள் என்பதற்கு பதில் என்றென்றும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன், என்றென்றும் வாழ்ந்திருப்பேன் என்ற வார்த்தைகள் தரும் பாதுகாப்பான உணர்வோடு நமது தேடலை இன்று ஆரம்பிக்கின்றோம்.
அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது
அன்பு நெஞ்சங்களே, அரிஸ்டாட்டில் ஷேக்ஸ்பியர் காலம் துவங்கி நமது காலம் வரை இலக்கிய வழக்கின்படி எழுதப்பட்டுள்ள பெரும்பாலான நாடகங்கள் 3 அங்கங்கள் கொண்டவை. முதல் அங்கம் கதை உருவாகும் களத்தை விவரிக்கும். இங்கு எல்லாம் சுமூகமாக அமைதியாக நடைபெறும். இந்த சுமூகமான சூழலில் பிரச்சினை உருவாகும். அந்த பிரச்சினை பல வடிவங்கள் பெற்று வலுவடைந்து கதையில் உள்ள அனைவரையும் பாதிக்கும். கதையின் நாயகன் இந்த பிரச்சினைகளுடன் மோதி அவற்றை தீர்க்க முயல்வார். இது 2 அங்கம். நாயகனின் முயற்சிகள், மற்றவர்களது உதவிகள், கடவுளின் அருள் என்று பல அம்சங்கள் இணைந்து பிரச்சினை தீர்க்கப்படும். நன்மையின் பக்கம் இருந்த அனைவரும் மகிழ்வில் நிறைவர். கதை முடியும். இது 3 அங்கம். அன்பர்களே, இந்த இலக்கிய வழக்கை பின்பற்றி எழுதப்பட்ட ஒரு கவிதையாக திருப்பாடல் 23 நாம் காணலாம். இதன் முதல் அங்கத்தில் பசுமை புல்வெளி, அமைதியான நீர்நிலை, தேவையான உணவு, ஓய்வு எல்லாவற்றையும் அனுபவிக்கும் ஓர் ஆடாக தன்னை வர்ணித்தார் அதன் ஆசிரியர். இந்த சுமூகமான சூழலில் இருள், சாவு, எதிரிகள் என்று பிரச்சனைகள் எழுந்தன. பிரச்சனைகள் தன்னை சூழ்ந்தபோது தன்னோடு ஆயனாம் ஆண்டவனும் இருந்தார் என்பதையும் ஆசிரியர் உணர்ந்தார். இது 2 அங்கம். ஆயன் உடனிருக்கின்றார் என்ற அந்த நம்பிக்கையில் திருப்பாடலின் ஆசிரியர் இருளும் சாவும் நிறைந்த பள்ளத்தாக்கை கடந்து வெளியேறினார். அவரை புடைசூழ்ந்து வந்த அருள் நலமும் பேரன்பும் அவரை இப்போது இறைவனின் இல்லத்திற்கு வந்து சேர்த்துள்ளன. இது இந்த கவிதையின் இறுதியான 3 அங்கம். அன்பு நெஞ்சங்களே, நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்ற இந்த வரியில் முதலில் நமது கவனத்தை ஆண்டவரின் இல்லம் என்ற வார்த்தைகள் ஈர்க்கின்றன. நாம் குடும்பமாக வாழும் இடத்தை குறிக்க ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம், ஹவுஸ் மற்றும் ஹோம். தமிழில் இதை வீடு அல்லது இல்லம் என்று சொல்லலாம். வீடு என்ற கட்டிடத்தை கட்ட கல், மண், சிமெண்ட், கம்பிகள் என்று பல பொருட்கள் தேவைப்படுகின்றன. ஓர் இல்லத்தை உருவாக்க பொருட்கள் தேவையில்லை, மனங்கள் தேவை. மனங்கள் ஒன்றி உருவாகும் ஒரு அமைப்பையே நாம் ஹோம் அல்லது இல்லம் என்று சொல்கின்றோம். A house is made of walls and beams. A home is built with love and dreams.
கற்களால் கம்பிகளால் கட்டப்படுவது வீடு, கனவால் கனிவால் உருவாக்கப்படுவது இல்லம்.
இதை சொன்னவர் Christian Morgan Stern. Home is something you somehow don't have to deserve.
இதை அடைய நாம் தகுதி உள்ளவர்கள் தானா என்ற கவலையை சிறிதும் உருவாக்காத ஒரு இடமே நமது இல்லம்.
இதை சொன்னவர் கவிஞர் ராபர்ட் ஃப்ராஸ்ட். அன்புள்ளங்களே, இல்லம் என்ற வார்த்தையை கேட்டதும் நம் மனதில் தோன்றும் ஓர் முதல் எண்ணம் பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பை நான்கு சுவர்களோ தலைக்கு மேல் உள்ள கூரையோ தருவதில்லை. நம்மை சூழ்ந்திருக்கும் இதயங்கள் தரும் பாதுகாப்பே நாம் இல்லத்தில் இருக்கின்றோம் என்ற உணர்வை ஏற்படுத்தும். ஆண்டவரின் இல்லத்தை குறித்து திருப்பாடல் ஆசிரியர் வேறொரு திருப்பாடலில் கூறியுள்ள அழகிய வரிகளும் நமக்கு பழக்கமான வரிகள்தான்.
திருப்பாடல் 27. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும்.
இந்த வரிகளில் அன்புள்ளங்களே, ஆசிரியர் கூறும் ஆண்டவரின் இல்லம் வெறும் கட்டிடம் அல்ல, கடவுளின் அருகாமை, அதனால் கிடைக்கும் கடவுளின் முக தரிசனம், கடவுளின் வழிநடத்தும் பரிவு ஆகியவை இருப்பதாலேயே அந்த இல்லத்தில் தான் நெடுநாள் வாழ விரும்புவதாக கூறுகின்றார் ஆசிரியர். கடவுள் இல்லாத வெறும் கட்டிடம் பெரிய அரண்மனையாக இருந்தாலும் அதில் தங்க விரும்பவில்லை என்பதையும் வேறொரு திருப்பாடலில் அவர் கூறியுள்ளார்.
திருப்பாடல் 84. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாள்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதிலும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற்காவலனாயிருப்பதே இனிமையானது.
இவ்விரு திருப்பாடல்களிலும் நாம் கண்ட இதே எண்ணங்களை இயேசுவும் தன் சீடர்களுக்கு கூறியுள்ளார்.
யோவான் நற்செய்தி பிரிவு 14. இயேசு தன் சீடர்களிடம் கூறியது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள்.
தன் தந்தையின் மாளிகையில் பல அறைகள் உண்டு என்று ஆரம்பிக்கும் இயேசு இறுதியில் அங்கு தன் சீடர்களோடு தான் இருப்பேன் என்ற உறுதியையும் தருகின்றார். அந்த உறுதியாலேயே உறைவிடங்கள் பல உள்ள அந்த மாளிகை இல்லமாக மாறுகின்றது.
அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது அன்பினில் வாழ்ந்து
எனதருமை அன்புள்ளங்களே, நாணயத்திற்கு இரு பக்கங்கள் இருப்பது போல எந்த ஓர் உண்மைக்கும் மறுபக்கமும் இருக்கும் இல்லையா? அன்பிற்கும் பாதுகாப்பிற்கும் இலக்கணமாக அமைவது இல்லங்கள் என்று சொல்கின்றோம். சரிதான். எல்லா இல்லங்களும் எல்லா நேரங்களிலும் அன்பை பாதுகாப்பை அளிக்கின்றனவா என்ற கேள்வியும் எழுகின்றது. இல்லத்தில் வாழ்பவர்களிடையே இரகசியங்கள் ஒளிவு மறைவுகள் அதிகமாகும் போது சந்தேகங்கள் என்ற கார் மேகங்களும் திரளும், புயல்கள் உருவாகும். புயல்கள் உருவான பின் அன்பையும் பாதுகாப்பையும் வழங்க வேண்டிய இல்லங்கள் சந்தேக சிறைகளாக மாறிவிடும். ஒரு சிலர் இந்த புயல்களுக்கான காரணங்களை தங்கள் உள்ளங்களில் உறவுகளில் தேடாமல் தாங்கள் வாழும் வீடுகள் கட்டப்பட்ட முறை சரியில்லை என்று குறை கூறுவதையும் நாம் பார்க்கின்றோம். வீட்டை மாற்றிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்றும் நம்புகின்றோம். வெறும் கல்லாலும் மண்ணாலும் எழுந்த வீட்டை எளிதில் மாற்றிவிடலாம், ஆனால் உள்ளங்களை உறவுகளை அவ்வளவு எளிதில் மாற்ற முடிகின்றதா? மனங்கள் மாறாமல் வெறும் வீடு மாற்றம் செய்வதால் இல்லத்தை நாம் உருவாக்க முடியாது. அன்பர்களே, கடவுளின் இல்லம் என்று சொல்லும்போது அங்கும் ஒரு மறுபக்கம் உண்டு. அந்த இல்லத்தில் வாழும் பக்குவம் நமக்கு இல்லை என்றால் அங்கு வாழ்வது எளிதல்ல. இறைவனோடு வாழ்வது என்பது அவரது அருகாமை, அவரது தொடர்ந்த பார்வை, கண்காணிப்பு இவைகளையெல்லாம் உள்ளடக்கியது. இந்த எண்ணம் நம்மை அமைதியில் ஆழ்த்தலாம் அல்லது சங்கடத்திலும் ஆழ்த்தலாம். கடவுளின் தொடர்ந்த கண்காணிப்பில் வாழ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னாலும் அந்த பார்வையில் கண்காணிப்பில் வாழும் பக்குவத்தை நாம் பெற வேண்டும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் என்றென்றும் வாழ்ந்திருப்பேன் என்று திருப்பாடல் ஆசிரியரைப் போல் பெருமையோடு சொல்லும் பக்குவத்தை நாம் பெறுவதற்கு இறை அருளை வேண்டுவோம்.
உள்ளத்தில் ஒன்றே குறைந்திடும் தெய்வம் உள்ளத்தில் ஒன்றே உலகினில் என்றும் நிலையான செல்வம் உலகினில் என்றும் நிலையான செல்வம் சரணாலயம்
விவிலிய தேடல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.